வணக்கம் அன்பானவர்களே, இது உங்கள் தமிழ் நாவல் ஒளி. நாவல்கள் ஒளி வழியாக உங்கள் செவிக்கு பிறந்தாக. நம்ம யாராவது அவமானப்படுத்தும் பொழுது கண்டிப்பா நம்மளுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அதே சமயம் கோபமும் வரும். அந்த கோபத்துல நம்ம நினைப்போம், கண்டிப்பா இதே நிலைமை உனக்கு வரும், அன்னைக்கு நான் யாருன்னு காமிக்கிறேன் அப்படின்னு நினைப்போம். அப்படி இல்லையா, இந்த அவமானத்துக்கு பழிக்கு பழி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறதும் உண்டு. இது சாதாரணமா எல்லா மனிதர்களுக்கும் உள்ள மனநிலைதான். அப்படித்தான் ஒரு ஏழ்மையா இருக்கிற ஒரு பெண்ணை பார்த்து ஒரு பெண் ரொம்பவே அவமானப்படுத்தி பேசிடுறா. அவளுக்கு ஒரு நல்ல காரியம் நடக்கும் பொழுது அதை கெடுக்கிறதுக்கு இந்த பெண்ணுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அந்த வாய்ப்பை அந்த ஏழ்மையில இருக்கிற அந்த பெண் பயன்படுத்திக்கிட்டாளா இல்லையா அப்படிங்கறத சொல்றதுதான் இந்த சிறுகதை. உயர்திரு சு சமுத்திரம் அவர்கள் எழுதிய இளவு காத்த பழவேசம் என்ற சிறுகதையை தான் இன்னைக்கு நீங்க கேட்க போறீங்க. வாங்க கதையை கேட்கலாம். பனிமட்டினாரில் நெருக்கமாக மிடையப்பட்ட கொட்டாம்பெட்டியை இடுப்பின் இடது பக்கம் குழந்தையை தூக்கி வைத்திருப்பது போல் வைத்து இடது கை அதை அணைத்திருக்க பெட்டியின் மேல்பாகத்தை மாறாப்புச் சேலையின் ஒரு பகுதியால் மூடிக்கொண்டும் முந்தானையின் முனையை பழத்து கையால் பிடித்து ஆட்டிக்கொண்டும் வேகமாக தெருவில் நடந்து கொண்டிருந்தாள் செல்லக்கனி. மிராசுதாரர் செவன் சர்மாவின் மகள் கிளியம்மையிடம் அவள் என்னதான் வீம்பாக பேசியிருந்தாலும் அந்த வீட்டிலிருந்து வெளியே வந்ததும் அவளால் அழுகையை அடக்க முடியவில்லை. செருப்பு பிஞ்சிடுன்னு நாக்கு மேல பள்ள போட்டு கேட்டுட்டாலே, இவ வாயில இஸ்திரி பெட்டிய வச்சு தேய்ச்சா என்ன, இவ துணிய அடிச்சது மாதிரி அடிச்சு கசக்கிற மாதிரி கசக்கி பிழிகிற மாதிரி இவளை பிழிஞ்சா என்ன, எல்லாம் மெட்ராசு மாப்பிள கிடைக்க போற திமிர்ல பேசுறா இவளை என்னதான் பண்ணலாம். செல்லக்கனி அந்த குட்டாம்பேட்டைக்கு வந்து 3 மாதங்கள் கூட ஆகவில்லை. பக்கத்தில் உள்ள டவுனான தென்காசியில் பிறந்தவள். அவள் தந்தை அங்கு லாஞ்சு கடை வைத்திருக்கிறார். அங்கு துணி வாங்க வருபவர்களும் கொடுக்க போகிறவர்களும் மரியாதையோடு பேசி கேட்டு பழகி போனவளுக்கு குட்டாம்பட்டிக்காரர்களின் குறிப்பாக கிளியம்மையின் பேச்சை கேட்க கஷ்டமாக இருந்தது. மிராசுதாரர் மகளை பொறுத்தவரையில் செல்லக்கிளியின் மாமியார் சோறெடுக்க வரும்போதெல்லாம் சோறு போடுமாவராசி, சோறு போடு புண்ணியவதி என்று ஒரு நாளைக்கு ஒரு விதமான பட்டப்பெயரை கிளியம்மைக்கு சூட்டுவது வழக்கம். ஆனால் செல்லக்கனி அனாவசியமாக பார்த்து கொண்டும் அலட்சியமாய் பேசிக்கொண்டும் நின்றாள். அவளை கிளியம்மை அவமானப்படுத்த துடித்தாள். தாமதமாக சலவி கொண்டு வந்ததை சாக்காக வைத்து சாடிவிட்டாள். ஊரின் வாழ் போல் அதன் முனையில் இருந்த தன் ஓலை வீட்டுக்கு வந்த செல்லக்கனி கணவனிடம் கிளியம்மையின் அடாவடித்தனத்தை சொல்லவில்லை. எதுக்காக சொல்லணும், சொன்னா என்னாலதான் உனக்கு கஷ்டம்னு சொல்லுவாவ. குட்டாம்பட்டியில மவராசனா இருந்தா கூட என் மவளை கொடுக்க மாட்டேன், குட்டுப்பட்டே குனிஞ்சு போன இந்த சின்னானுக்கா கொடுப்பேன் என்று ஐயாக்காரர் இவள் காதலி அசைத்து பார்த்தும் இவள் அசையவில்லை. பிடிவாதமாக சின்னானை மணந்து கொண்டாள். அப்புறமா நான் இல்லேம்ப, உடனே என் ராசத்தின் கன்னத்தை தொடுவாவ, இஸ்திரி பெட்டியே விட்டுப்பிடுவாவ, நாளைக்கு சொன்னபடி சொன்ன டயத்துக்கு துணிய கொடுக்காட்டா நமக்கு ஊர்க்காரர்களுக்கு என்ன வித்தியாசம். கிளியம்மை நினைத்து கொண்டே தூங்கியவள் அவளை நினைத்து கொண்டே எழுந்தாள். செருப்பு பிஞ்சுடன் கேட்டுட்டாளே, கேட்கட்டும் கேட்கட்டும். கிளியம்மையின் நினைவை வலுக்கட்டாயமாக மனத்தில் இருந்து விலக்கிவிட்டு முளையில் கட்டியிருந்த 2 கழுதைகளை அவிழ்த்துவிட்டு பின்னர் ஒவ்வொரு கழுதையின் முன்னங்கால்களை இடைவெளி கொடுத்து கயிற்றால் கட்டினாள். கழுதைகள் கணித்து கொண்டே தத்தி தத்தி கண்மாய்ப்பக்கம் போய் நின்று கொண்டன. சத்திரப்பட்டை குளத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு மண்ணை, அதாவது உவர்மண், கிராமிய சோப்புப்படி குவியலாக்கிவிட்டு வெளுக்கப்பட்டிருந்த துணிகளை அடையாளம் பார்த்து பிரித்து கொண்டிருந்தாள். அவள் அருகிலிருந்து சின்னான், துணிய அப்புறம் பிரிக்கலாம், முதல்ல இந்த துணிகளுக்கு கஞ்சி போடுபுல்ல என்று சொல்லிவிட்டு உள்ளூர் விஐபிகளின் துணிகளை எடுத்து போட்டுக் கொண்டிருந்த போது செவன் சர்மாவின் தங்கையை கட்டினாலும் ஒருவேளை அப்படியே கட்டியதாலும் என்னவோ செவன் சர்மாவுக்கு ஜென்ம எதிரியாகி போன அவர் மைத்துனன் பழவேசம் அங்கே தோன்றினார். வந்ததும் வராததுமாக, ஏல செல்லக்கனி ஏன் ஒரு மாதிரி இருக்க, சின்ன அடிச்சானா என்று சொன்ன போது சின்னான், எங்கல்ல அப்படியெல்லாம் வழக்கம் இல்ல முதலாளி என்றான். ஏம்லா மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்க, செல்லக்கனி சொன்னாள். தென்காசியில ராசாத்தி மாதிரி இருந்தேன், இப்ப இங்க வந்து நாய்கிட்டையும் பேய்கிட்டையும் ஏச்சு பேச்சு வாங்க வேண்டி இருக்கு, பட்டுன்னு விடலாம். உம மச்சினம்மாவ கிளியம்ம என்ன கேட்க கூடாத கேலியெல்லாம் கேட்டுட்டு. பழவேசம் தோழி தட்டி கொண்டார். அவ விஷயமாத்தான் வந்தேன், உங்களுக்கே தெரியும், கொண்டாங் கொடுத்தான்னு என் மாவன் அக்னி ராசாவுக்கு கேட்டேன், செல்லக்கனியால் பேசாமல் இருக்க முடியவில்லை.
ஆமா, எங்க காதலியும் விழுந்தது. பல வேஷம் அவனுக்கு கொடுக்கறத விட என் பொண்ணை எருக்குழியில வெட்டி புதைச்சிடலாம்னு உம மச்சனன் சொன்னாராமே, அக்குனி ராசாவுக்கு என்ன குறையா?
கொஞ்சம் குடி, கொஞ்சம் பொம்பளை சவகாசம், மத்தபடி நல்லா வருதேன்.
இன்னும் பேசி என்ன பிரயோஜனா? மெட்ராசு மாப்பிள்ளைக்கு நிச்சயமாயிடுச்சே, உம்ம நிச்சய தம்பளத்துக்கு கூப்பிட போலுக்கு.
தானா அவன் கூப்பிட போறான் பாரு. நீ மட்டும் கொஞ்சம் தயவு காட்டினா போதும், இந்த கல்யாணத்தை நிறுத்தி போடலாம்.
சின்னான் எச்சரிக்கையானான், சுதாரிப்பாக பேசினான். இதுக்கு நாங்க என்னங்க பண்ண முடியும்? கல்யாணத்தை கலைக்கணும்னா மொட்டைக்கடி தாசி போடணும்.
போடாம இருப்பேனா? கல்யாண மாப்பிள்ளையோட அப்பன் எங்க சொந்தக்காரன்தான். மொட்டைக்கடுதாசிய விசாரிக்க பையனோட தாத்தா வராரு. பழைய காலத்து மனுஷன், இப்ப விஷயம் உங்க கையில தான் இருக்கு.
நான் என்னைய பண்ண முடியும்?
சொல்றத கேளுப்லா. அவரு பழைய காலத்து மனுஷன், வண்ணாத்திக்கு தெரியாம எந்த கொம்பனும் கொம்பியும் காதல் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவரு. நீ நினைச்சா நிறுத்தி போடலாம்.
சின்னான் என்ன பேசுவதென்று புரியாமல் குழம்பிய போது செல்லக்கனி படபடப்பாக பேசினாள்.
பையனோட தாத்தா எப்ப வராரு?
சாயங்காலம் என் வீட்டுக்கு வராரு. நான் தங்கமான பொண்ணுன்னு சொல்லிட்டு எதுக்கு வண்ணாத்திக்கிட்ட கேளுங்கன்னு சொல்லுவேன். நீ 3 மாசமா தீட்டு சேலை விழுக்கலைன்னு சொல்லிடு.
அவரு பொண்ணு 3 மாசம்னு தீர்மானிச்சிடுவாரு. சாயங்காலம் அவர் இங்க கூட்டிட்டு வரட்டுமா?
செல்லக்கனி சிறிது யோசித்தாள். சின்னானின் கோபத்தை பொருட்படுத்தாமல் நிதானமாக பேசினாள்.
இங்க வேண்டாம், உம்ம மச்சினனுக்கு உடம்பெல்லாம் கண்ணு. பாவூர் சத்திரத்துக்கு துணி கொண்டுட்டு போறேன். பஸ் ஸ்டாண்டு பக்கமா நிக்க சொல்லும். அடையாளத்துக்கு உம்ம கடை கூட்டி பொண்ண அனுப்பி வையும். நீர் வேண்டாம், ஏன்னா சந்தேகம் வரப்படாது பாருங்க. நான் முடிச்சிடுறேன்.
என்ன அவமானமா பேசின கிளியம்மைய வைக்க வேண்டிய இடத்துல வச்சாதான் என் மனசும் ஆறும். அவளுக்கு உம்ம குடிகாரமா வந்தா லாயிக்கு.
பல வேஷம் லேசாக ஏற்பட்ட கோபத்தை சிரிப்பால் மறைத்து கொண்டார்.
இந்தாடா சின்ன, 200 ரூபா ஒரு கழுதை வாங்கணும்னு சொன்னல, என் பேர்ல ஒரு கழுதைய வாங்கு. இது கடன் தான், வட்டி வேண்டாம். சௌரியப்படும் போது பணத்தை கொடு என்றார்.
சின்னன் பணத்தை வாங்கி கொள்ளவில்லை, ஆனால் செல்லக்கனி வாங்கி கொண்டார். திட்டமிட்டபடி அவள் பாவூர் சத்திரத்தில் பையனின் தாத்தாவிடம் சொல்ல வேண்டியதை சொல்ல வேண்டிய முறையில் சொல்லிவிட்டாள். 1 வாரம் ஓடியது. கிளியம்மையின் கல்யாணம் மேலதாளத்துடனும் 10,000 ரூபாய் வரதட்சணையுடனும் திறந்த கார் ஊர்வலத்துடனும் நல்லபடியாக நடந்து முடிந்தது. இலவம் காத்த பலபேசமும் கல்யாணத்தில் வேண்டாம் வெறுப்பாக கலந்து கொண்டார். ஒருவேளை மாப்பிளை தாலி கற்ற சமயத்தில் கலாட்டா செய்யலாம் என்றும் அந்த இடத்தில் மகனை அமர்த்தி விடலாம் என்றும் நினைத்திருந்தார். தாலி கட்டப்படும் போது அவருக்கு தன் கழுத்தை யாரோ அறுப்பது போல் இருந்தது. செல்லக்கிளி கல்யாண பந்தலுக்குள்ளே வண்ண வண்ண சேலைகளை கட்டிய களைப்பில் வெற்றிலிக்கை குதப்பிக் கொண்டு தன் வீட்டில் சின்னான் மடியில் பட்டும் படாமலும் தலை வைத்திருந்த போது பல பேசம் ஆவேசமாக வந்து அலறினார்.
கடைசியில உன் புத்திய காட்டிட்டியே, மாப்பிள தாத்தா கிட்ட கிளியமைய மாதிரி ஒழுக்கமுள்ளவளை பார்க்க முடியாதுன்னு சொன்னியாமே. அந்த கிழவன் நீ சொன்னதை எல்லார் மத்தியிலும் பட்டுன்னு உடைச்சிட்டான். இப்படியாலாம் அடுத்து கெடுக்காது.
செல்லக்கனி அமைதியாக பேசினாள்.
நான் அடுத்து கெடுக்க பார்த்ததா இல்ல நீயா?
பின்ன எதுக்குல நான் சொன்னபடி சொல்றேன்னு சொன்ன?
நான் அப்படி சொல்லாட்டா நீர் வேறு யாரையாவது பிடிச்சு அந்த அம்மா கல்யாணத்தை கெடுப்பீரு.
உன்னை கைகால ஒடிக்கலனா இல்லையான்னு பாரு.
கிளியம்ம தலைக்கு இருக்கல என்ன பேசினது உண்மைதான், அது அகங்காரிங்கிறதும் உண்மைதான். அதுக்காக நான் பதிலுக்கு பதில் பேசலாமே தவிர செய்யலாமா? ஒரு பொண்ணோட வாழ்வை குலைக்கிற அளவுக்கு நான் மோசமானவ இல்ல. ஏன்னா நான் அழுக்க எடுத்துட்டு சுத்தத்தை கொடுக்கிறவ.
பல வேஷம் புரிந்து கொண்டார். மீசை துடிக்க உதடிகள் துள்ள கண்கள் எரிய அவர்களை கோபமாக பார்த்து விட்டு வெளியேறினார். இந்த சிறுகதை இத்துடன் நிறைவடைகிறது. இந்த சிறுகதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவிடுங்க. இந்த சிறுகதை உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கை கொடுத்துட்டு உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தார்களுக்கும் இந்த சிறுகதையை பகிர்ந்து கொள்ளுங்க. நீங்க கொடுக்கும் ஒரு லைக் இந்த சிறுகதையை பல பேருக்கு கொண்டு போய் சேர்க்க உதவியா இருக்கும். மீண்டும் அடுத்ததொரு நாவல் அல்லது சிறுகதையுடன் உங்களை சந்திக்கும் வரை இணைந்திருங்கள். இது உங்கள் தமிழ் நாவல் ஒளி. நாவல்கள் ஒளி வழியாக உங்கள் செவிக்க வரந்தாக. நன்றி, வணக்கம்.